عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين وبه نستعين. صلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. ما بعد. أنا بكرية شفوذ قلي الله من الذي أرحله سيرا ودي ترر قارتل مدينة ودي قالت يعرينده مدينة ودي قالتل பத்ருடைய யுத்தத்துடைய கடைசி பகுதியில் இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருக்காக வேண்டி எவ்வாறு தயார் செய்தார்கள், அதே போல பத்ருடைய யுத்தம் எவ்வாறு நடந்தது என்ற விடயங்கள் எல்லாம் நாம் கடைசி பாடத்தில் பார்த்தோம். சுருக்கமாக சில விடயங்களை ஞாபகப்படுத்தி பின்னால் உள்ள பாடத்துக்கு நாம் போவோம் நினைக்கிறேன். பத்ருடைய யுத்தத்தில் 70 காஃபிர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதே போல 70 பேர்கள் கைதியாக மதீனாவுக்கு கொண்டு செல்லப்பட்டது. சஹாபாக்கள்ல 14 பேர்கள் ஷஹீதானார்கள். அதில் 6 பேர்கள் முஹாஜிரீன்களும் 8 அன்சாரிகள் ஷஹீதானார்கள். யுத்தம் முடிஞ்சதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சஹாபாக்களை, அப்துல்லா பின் ரவாஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஜெய்த் பின் ஹாரிசா, இந்த 2 சஹாபாக்களையும் மதீனாவுக்கு அனுப்பி வைத்தாங்க. யுத்தத்தை வெற்றி கொண்டோம் என்ற நன்மாராயம், அந்த நற்செய்தியை மதீனாவாசிகளுக்கு சொல்வதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய அந்த இடத்துல 3 நாள் தங்கியிருந்தாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளமையான ஒரு அமலாக இருந்தது. எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துக்கு போவாங்களோ, போன வேலை முடிஞ்சதுக்கு பின்னால ஒரு 3 நாள் அங்க தங்கிதான், அதுக்கு பின்னாலதான் வீடு திரும்புவாங்க. அப்ப அந்த விடயத்துல சொல்லப்பட்டிருக்குது, ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாள் தங்கினாங்கடா, ஒரு இடத்துல நாம் தங்கும் போது அதில் சில குறைபாடுகள் நிற குறைகள் நடக்க இருக்குது, நடக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கடா, அது எல்லாத்துடைய விஷயத்தையும் செஞ்சிட்டு யாருக்கும் இடைஞ்சல் இல்லாத முறையில ஷஹீதானவங்களை அடக்கம் செய்யற விஷயங்கள், கனிமத்தில பெற்றுக்கொள்ற விடயங்கள், காயப்பட்டவர்கள், இந்த விடயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு கடைசியாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீடு திரும்புவார்கள். நாம் கடைசி பாடத்துல பார்த்தோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவங்களோட மருமகனுக்கு மத்தியில நடந்த அந்த சம்பவத்தை. அபுல் ஆசிபின் ரபி அவரும் ஒரு கைதியாக இருந்தாரு. கைதியாக இருந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட எப்படி நடந்து கொண்டாங்க என்ற விடயத்தை நாம் பார்த்தோம். இப்ப பத்ருடைய யுத்தம் முடிஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ருடைய யுத்தத்தில் கொலை செய்யப்பட்ட 70 பேர்ல 25 பேருக்கு மிகவும் கேவலமான ஒரு அடக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. 25 பேர், அதில் உத்பா, ஷைபா, அபூஜஹல் இவங்கெல்லாம் உட்பட 70 பேர், மத்த எல்லாருக்கும் சாதாரணமான ஒரு உடலை அடக்கிற முறையில் அடக்கினாங்க. ஆனா இந்த 25 பேருடைய உடலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாலடைஞ்ச ஒரு கிணற்றுல, ஒரு நஜீசான ஒரு கிணத்துல அப்படி வீசினாங்க. வீசிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உடல்களை பார்த்து கொஞ்ச நேரம் பேசினாங்க, உடல்களை பார்த்து பேசினாங்க. அந்த பேசின விடயங்களும் இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. சொன்னாங்க, இதுக்கா இவ்வளவு காலமும் நீங்க கஷ்டப்பட்டீங்க, உங்களுக்கு எவ்வளவு எத்தனை தடவை இந்த விடயத்தை நாம் சொன்னோம், உங்களோட கேடு இப்படி ஆகிட்டே, இப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆத்திரப்பட்டு, உதாரணத்திற்கு வாப்பா மகனுக்கு ஒரு விஷயத்த செய்ய வானம் வானம் என்று சொல்லி அந்த மகன் அதை செஞ்சு கஷ்டத்துல விழுந்ததுக்கு பின்னால ஆத்திரப்பட்டு வாப்பா பேசுறார். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மையத்தை பார்த்து, அந்த உடல்களை பார்த்து ஆத்திரப்பட்டு பேசினாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இதெல்லாம் மௌத்தாகின உடலாக இருக்குது, இதோட நீங்க பேசுறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை விட தெளிவாக அவங்க இந்த விஷயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, உங்களை விட தெளிவாக அவங்க இந்த விடயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த சரித்திர ஆசிரியர்கள் இந்த விடயத்தை எழுதும் போது அவங்க சொல்ற விடயம் என்னென்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அவங்களை கேவலப்படுத்துவதற்காக வேண்டியும், அந்த நேரத்தில் அதே போல சூழ இருக்கிறவங்களுக்கு ஒரு படிப்பினைக்காக வேண்டியும், இன்னும் தாதையும் ஒருத்தர் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரு, திரும்பவும் போயிட்டு நான் சொன்னதை நீ கேட்கலையே இப்படி சொல்லக்கோல, அவங்களோட அதாப் வேதனை கூடுது, வருத்தம் கூடுது என்ற அடிப்படையில தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்தை முன்வைத்தாங்க. அதே நேரத்தில் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு முக்கியமான சம்பவம் தான் தாலிமுடைய கிதாபல்லையும் இருக்குது, அதான் அபூஜஹலுடைய கொலை. எப்படி அபூஜஹல் கொலை செய்யப்பட்ட விடயமும் இன்னைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்து ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த ரெண்டு வாலிபர்கள் எவ்வாறு வந்து இந்த விடயத்தை, அந்த ரெண்டு பேரும் அன்சாரி வாலிபர்கள், அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அபூஜஹல் இவ்வளவு எதிர்க்கிறான் என்ற விடயத்தை, அபூஜஹல் யாருன்னு கூட தெரியாது, ஆனா அவங்க யுத்தத்துக்கு வரும்போது ஒரு 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 நோக்கத்தோட வந்தாங்க, நாங்க அபூஜஹல கொலை செய்யணும் என்ற நோக்கத்தோட வந்தாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூணு நாளுடைய காலம் முடிஞ்சதுக்கு பின்னால மதீனாவுக்கு திரும்பி செல்றாங்க. மதீனாவுக்கு திரும்பி சென்று இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அணுகுமுறை, தாவத்துடைய அணுகுமுறை ஒவ்வொரு கட்டத்திலையும் மாறிச்சு. பத்ருடைய யுத்தம் வரைக்கும் உள்ள அணுகுமுறை வந்து மக்காவுடைய அணுகுமுறையா தான் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே அணுகுமுறையில தான் இருந்துச்சு. பத்ருடைய யுத்தத்துக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாவத்துடைய அணுகுமுறை வித்தியாசமா இருந்துச்சு. என்னண்டா, இப்ப கொஞ்சம் அதிகாரம் வந்துட்டு, ஒரு யுத்தம் வெற்றினத்தோட அதிகாரம் பலம் கூடிட்டு, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விடயங்களை அதிகாரத்தோட முன் வச்சாங்க. சில மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பணிவோட தாழ்மையாக வேண்டிக் கொண்டா அவங்க செய்ய மாட்டாங்க. சிலர் இருக்கிறாங்க, அவங்கள அதிகாரத்தோட உரமா சொன்னாதான் சில விஷயங்களை அவங்க எடுத்து நடப்பாங்க. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஒரு விடயத்தை முன்னாக்கினாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு திரும்பி போறாங்க. இந்த நேரத்துல ஒரு விடயத்தை அவங்க ஞாபகப்படுத்தினாங்க. இது நாங்க எல்லாரும் இந்த சிந்தனைக்கு வரணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் தீனுடைய எல்லா விஷயத்துல பங்குதாரியாக கூடிய பாக்கியத்தெல்லாம் கொடுக்க மாட்டேன். அந்த யுத்தம் வெத்தினத்தோட அந்த யுத்தத்துல கலந்து கொண்ட சஹாபாக்களுடைய உள்ளத்துல ஒரு வித்தியாசமான எண்ணம் இருந்துச்சு. அல்லாஹ் எங்களுக்கு இப்படி ஒரு பாக்கியம் தந்துட்டான், ஒரு சிறந்த. சொன்னாங்க, சிலர் இருக்கிறாங்க இங்க இந்த யுத்தத்துல கலந்து கொள்ளல, அவங்க மதீனால இருக்கிறாங்க, ஆனா நாங்க எந்த மலையெல்லாம் ஏறினோமோ அவங்களும் எங்களோட அந்த மலையில ஏறினாங்க, நாங்க எந்த பள்ளத்தாக்கெல்லாம் கடந்தோமோ அவங்களும் எங்களோட அந்த பள்ளத்தாக்கில கடந்தாங்க, அவங்களுக்கும் நாங்க எந்த அமல்கள் எந்த நன்மைகளை பெற்று அதுல சம்பூர்ணமான பங்கு அவங்களுக்கு இருக்கு. அவங்க வரோணுமே என்ற ஆசையோட இருந்தாங்க, தேட்டத்தோட இருந்தாங்க, ஆனா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. ஏன் பத்ருடைய யுத்தத்துக்கு வரக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இமர்ஜென்சி கால், யாருக்கும் தெரிய எங்க போறது, யுத்தத்துக்காக வேண்டிய அல்ல. அதனால மலை பகுதியில் வாழ்ந்தவங்க யாருக்கும் வந்து கலந்து கொள்ள, யார்ட கையில குதிரையும் ஆயுதமும் தயாரோ, வானம் தயார், அவங்க வாங்க. அந்த சஹாபாக்கள் தான் வந்தாங்க. அவங்க கூட மத்தவங்க எல்லாம் அங்க இருந்தாங்க, வந்து சேர்ந்து கொள்ளணும் என்ற ஆசை இருந்து, ஆவல் இருந்துச்சு, ஆனா அவங்களுக்கு வந்து சேர்ந்து கொள்ள கிடைக்கல. அதுல ஒரு குறிப்பான விஷயம் தான், உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன், அவரும் பத்ருடைய யுத்த நேரத்துல வரணும் என்ற தேவை தேட்டத்தோட இருந்தாங்க. அவங்களும் வந்தாங்க, தயார் ஜமாத் வெளியாகும் போது அவங்களும் வந்தாங்க. வந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை திருப்பி அனுப்பினாங்க. ஆனா பத்ர் சஹாபாக்களுடைய பட்டியல்ல உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு பேரும் இருக்கிறார். பத்ர் சஹாபாக்களுடைய பட்டியல்ல அவங்களோட பேரும் இருக்குது. என்ன நடந்ததுடா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் மகள் உஸ்மான் ரலியல்லாஹுடைய மனைவி சக்கராத்துடைய நிலைமை மிகவும் கஸ்டமான நிலைமை இருந்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நேரத்துல நீங்க உங்களோட மனைவியோட இருக்கணும், இதுதான் உங்களுக்குரிய கடமைன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சாங்க. அதனால இதுல எங்களுக்கு விளங்குது என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நடுநிலைமையான ஒரு போங்கு அணுகுமுறை. சிலருக்கு சில நேரத்துல சில விஷயங்கள் முன்னுரிமை கொடுக்கப்படும், அவங்களுக்கு அந்த சம்பூர்ணமான நன்மை கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாக்குறது அந்த இடத்துல நியத்தி. இதுல ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது, அது கிதாபல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி பத்தி ஒரு கதை எழுதப்பட்டிருக்குது. அதுவும் இதுக்கும் அந்த நியத், உங்களோட எண்ணம் எப்படி இருக்குதோ அதுக்கு அடிப்படையில தான் உங்களுக்கு கூலி என்றதுக்குரிய ஒரு நல்ல ஒரு கதையாக இருக்குது. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அவருடைய வளமையான பழக்கம் எப்படின்டா, ஒரு வருஷம் ஹஜ்ஜிக்கு போவாங்க, ஒரு வருஷம் ஜிஹாதுக்கு போவாங்க. ஒரு வருஷம் ஹஜ்ஜிக்கு, ஒரு வருஷம் ஜிஹாத். ஒரு பெரிய ஒரு இமாம், எப்படி எங்கட இந்த நாலு மதாஹிபுகளுடைய இமாம்களை போல அவங்களும் ஒரு மிக முக்கியமான இமாம். அவங்களோட மதஹபுகள் தொடரல. அப்ப ஒரு வருஷம் ஹஜ்ஜிக்கு போனாங்க. ஹஜ்ஜிக்கு போன நேரத்துல ஹஜ் எல்லாம் முடிஞ்சு அவங்க ஓய்வு எடுக்கிறாங்க. ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற நேரத்துல கனவுல ரெண்டு மலக்குமார்கள் உரையாடுறாங்க. ஒரு மலக்கு மத்த மலக்கிட்ட கேட்கிறாரு, இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு எத்தனை பேர் கலந்து கொண்டிருக்கு? மலக்கு பதில் சொல்றேன், இந்த வருஷம் 60,000 பேர் ஹஜ்ஜிக்கு கலந்து கொண்டு. மத்த மலக்கு திரும்ப கேள்வி கேட்கிறாரு, வந்த 60,000 பேர்ல எத்தனை பேருட ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு? பதில் சொல்லப்படுது, யாரோட ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்படல, யார்ட ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்படல, ஒத்தட ஹஜ்ஜ தவிர. ஆனா அவர் ஹஜ்ஜிக்கு வரவே இல்லை. வந்த 60,000 பேர் ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படல, ஒத்தருட ஹஜ் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு, ஆனா அவர் ஹஜ்ஜிக்கு வரவே இல்லை. அப்ப மலக் கேட்கிறார், அவர் ஹஜ்ஜிக்கு வராம எப்படி அவருடைய ஹஜ்ஜி, அவர் யாருன்னு கேட்கிற நேரத்தில் சொல்றார், அவர் தான் தமஸ்கஸ்ல வாழக்கூடிய அப்துல்லா பின் முகஃபல் என்று சொல்லக்கூடியவர். ஒரு சாதாரண மனிதர், சாதாரண மனிதர் யார்னா செருப்பு தக்கிறவர், அப்துல்லா பின் முகஃபல் செருப்பு தக்கிறவர். உடனே இவர் திடுக்கிட்டு எழும்பி, இவருக்கு பயம் வந்துட்டு, இவரும் ஹஜ்ஜிக்கு வந்தாரு, இவருடைய ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்படல, வேர்த்து உடனே குதிரை எடுத்துக்கொண்டு தமஸ்கிக்கு பக்கம் பிரயாணம் செய்யறாரு. அப்துல்லா பின் முகஃபல சந்திக்கணும், என்ன விஷயம் போயிட்டு ஊர்வாசிட்ட விசாரிக்கிறார். சொல்ற இப்படி ஒரு சின்ன குடிசோட காட்டுறாங்க, போங்க, அங்கதான் நிக்கிறாரு. தட்டி கேட்கிறாரு, இவர் தான் அப்துல்லா பின் முகஃபலோ? அவர் செருப்பு தக்கிறார், ஒரு கபில அந்த வேலை தான் செய்யறாரு, செருப்பு தக்கிற வேலை. தட்டி கேட்டாரு, நான் இப்படி ஒரு கனவை கண்டேன், நீங்களா அப்துல்லா பின் முகஃபல் எல்லாம் விசாரிச்சு போறோம். சொன்னார், நீங்க செஞ்ச என்ன ரகசியம், என்ன விஷயம்? அப்துல்லா பின் முகஃபல் சொல்றாரு, எனக்கு பெரிய வருமானம் இல்ல, எனக்கு இருந்த ஒரு ஆசை, 20 வருஷமா ஆயிக்கிற ஆசை என்னண்டா, நான் ஹஜ்ஜிக்கு போகணும், நான் 20 வருஷமா பணம் சேர்த்துட்டு வரேன் ஹஜ்ஜிக்கு போறது. எத்தனை வருஷம்? 20 வருஷமா பணம் சேர்த்துட்டு வரேன். இந்த வருஷம் எனக்கு போதிய அளவு பணம் இருந்தது, இந்த வருஷம் எனக்கு போதிய அளவு பணம் இருந்தது ஹஜ்ஜிக்கு போ, நான் ஹஜ்ஜிக்கு எல்லாம் போ தயாராக இருக்கிறேன். இந்த மனைவி கற்பிணியாக இருக்கிறா, கற்பிணியா இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு ஒவ்வொரு விதவிதமான சாப்பாடுகளுடைய தேவை வரும். அண்டை வீட்டில் ஒரு கறி ஆக்கியிருந்தாங்க, ஒரு ஆணம் ஆக்கியிருந்தாங்க. அந்த வாசம் வந்து என்ன மனைவி சொன்னாங்க, இங்க போயிட்டு கொஞ்சம் ஆணம் கேட்டுட்டு வாங்க, எனக்கு அது விருப்பமா இருக்குதுன்னு சொல்லி நான் போயிட்டு அண்டை வீட்டை தட்டிட்டு கேட்டேன், எனக்கு கொஞ்சம் கறி தாங்க, எங்களோட மனைவி இப்படி கற்பிணியா இருக்கிறா, இவ கொஞ்சம் கறி கேட்கிறான்னு சொல்லி. வீட்டிலிருந்து சொல்லப்படுது, இந்த ஆக்கிருக்கிற சாப்பாடு எங்களுக்கு ஹலால், உங்களுக்கு ஹராம். என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஹலால், எங்களுக்கும் ஹலால் சொல்றாரு, எங்களுக்கு ஹலால் உங்களுக்கு ஹராம் என்ன அர்த்தம் சொன்னா, இல்ல இவ்வளவு பல நாட்களா பசி பசி தாங்க முடியாம புலல் மயங்கி மயங்கி புழுறாங்க, தாங்கவும் முடியாது, மவுத்துடைய இக்கட்டான நிலைமை, செத்திருந்த ஒரு கழுதையுடைய எரிச்ச வெட்டி வந்துதான் நாங்க ஆக்கிக்கிறோம், அது எங்கட பௌத்த என்னை நேராக்கி வைக்க தான் நான் இந்த சாப்பாடு ஆக்கிக்கிறோம், அதனால உங்களுக்கு ஹராம் எங்களுக்கு ஹலால். அப்துல்லாஹ்வின் முகஃபல் சரியான ஆத்திரம் வந்துட்டு, அண்டை வீட்டார் இவ்வளவு காலம் பசியோடு இருக்கிறாங்க, இந்த ஆத்திரம் வந்ததுல 20 வருஷம் சேர்த்து வச்சிருந்த ஹஜ்ஜுடைய பணத்தை அப்படியே கொண்டு போயிட்டு ஒப்படைச்சாங்க. இதான் இந்த ஹஜ்ஜு, இதான் இந்த ஹஜ்ஜு. அவர் ஒண்ணுமே செய்யல, போயிட்டு பணத்தை பாரம் குடிச்சிட்டாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு ஹஜ்ஜுடைய கூலி கிடைச்சிட்டு ஹஜ்ஜு போவார். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க பத்ருடைய யுத்தத்தில் இப்படியான சஹாபாக்கள் சிலர் இருந்தாங்க. இவங்க பத்ரியல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரி பத்ரு யுத்தத்தில் யாரு கலந்து கொண்டாங்களோ அவங்களுடைய முன்பின் எல்லாமே மன்னிக்கப்படும். முன்பின் பாவங்கள், நபிமார்களுடைய முன்பின் பாவங்கள் தான் மன்னிக்கப்படும். ஆனா பத்ரு யுத்த சஹாபாக்கள் அதுக்கு பின்னால குரான் இறக்கப்பட்டது, இதுக்கு பின்னால இவங்க என்ன செஞ்சாலும் இவங்களுடைய விடயம் மன்னிக்கப்பட்டுள்ள. ஏன் அந்த நேரத்தில் ஒரு லேசான ஒரு விஷயமா இருக்குல்ல, அது ஒரு இக்கட்டான நிலைமை. அவங்களுடைய ஈமான் எல்லாம் கட்டத்திலையும் சோதிக்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு முதலாவது யுத்தத்துக்கு வாரன்னு சொல்லல, வந்தாங்க. குரான்லே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்கள சிலர் இதை விரும்பல, சஹாபாக்க வெறுத்தாங்க. ஏன்னா அவங்க யுத்தம் செஞ்சு பழக்கமும் இல்லை, யுத்தத்துக்கு தயாராகி வரவும் இல்லை. அல்லாஹ் குர்ஆன் சொல்ல யுத்தத்துக்கு தயாராகி வரவும் இல்ல. அந்த நேரத்துல இருந்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லியக்தி அல்லாஹ் அம்ரன் கான மஃஊலா, அல்லாஹ் இந்த விஷயத்தை செய்வதா அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை இறக்கி அந்த யுத்தத்துல உதவி செஞ்ச விடயங்களை நாங்க பார்த்தோம். அதே நேரத்துல ஒரு குறிப்பான ஒரு சம்பவம் தான் அபு ஹுதாஃபா உடைய சம்பவம். அவருடைய வாப்பா ருதுபா, ருதுபாவும் அந்த யுத்தத்துல மரணி கொலை செய்யப்பட்டாரு. அந்த நேரத்துல மகன் நின்று அளந்து கொண்டிருக்கிறார். மகன் சரியான ஆத்திரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான ஆத்திரம், என்ன செய்ய, பாப்பா கொலை செய்யப்பட்டாரு காபிர்களுடைய படையில, மகன் முஸ்லீம், மகன் அளந்து கொண்டிருக்கிறார். ஆறுதல் படி சொன்னாங்க, என்ன கவலை ஆத்திரமா? சொன்னார், இல்ல எனக்கு ஒரு ஆத்திரமும் இல்லை, எனக்கு என்ன ஆத்திரம்டா, என் வாப்பா நல்ல புத்திசாலி, என் வாப்பா நல்ல மனுஷன், வாப்பா நல்ல மனுஷன் நல்ல புத்திசாலி. நான் நினைச்சேன் அவருடைய புத்தியும் அவருடைய இந்த நுணுக்கமும் அவரை இந்த ஹிதாயத்தின் பக்கம் இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்து சேர்த்தும் இண்டு. ஆனா அது ஒன்றுமே அவருக்கு உதவியாகல. ஆனா உண்மைக்கு அந்த யுத்தத்துடைய விடயத்துல அத யுத்தம் செய்யறதுக்கு அவர் தயாராக இருக்கல. அவர் சொன்னதெல்லாம் என்னண்டா, இந்த யுத்தம் செய்யறதுனால எங்களுக்கு எந்த ஒரு நலவாக போறதில்லை, நாங்க திரும்பி போவோம் திரும்பி போவோம். ஆனா அபூ ஜஹல் பின்னுக்கு இருந்து கொண்டு இவர் பயந்திக்கிறாரு, இவர் கோலேனா இருக்கிறாரு, இவர் மகன் அங்கால இருக்கிற சுட்டு தான் இப்படி எல்லாம் சொல்றாரு, இவர் சொல்றத நீங்க கேட்கவானும் இன்னும் சொல்லி பின்னால இருந்து கொண்டு தூண்டி கொண்டிருந்தார். இவருக்கு என்ன நடந்துச்சுண்டா, அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட், அந்த சுய கௌரவத்துக்காக நீ முதலாவதா யுத்தத்துக்கு இறங்கினவர் அவர், முதலாவது யுத்தத்துக்கு இறங்கினவர். ஆனா உண்மைக்கு அவட்ட மனசு என்ன சொல்லிச்சு, ரசூசம் படம் வரக்கோல செல்லலாம் சொன்னாங்க, அந்த வார ஒரு முன்னுக்கு அந்த சோப்பு குதிரை வாரவர் சொல்றத அவங்க கேட்டுக்கொண்டாங்கடா அவங்க அந்த முழு சமூகமும் வெற்றி கொள்வாங்க. ஆனா யாரும் கேட்கல. அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாவும் நல்லடியார்களே, இப்ப ரசூசல்லா அலிஸ்லம் அவங்க திரும்பி அனீமத்துடைய விடயங்கள் அதை பிரித்து கொடுக்கக்கூடிய விடயங்கள்ல ஈடுபடுறாங்க. அதே நேரத்துல சஹாபாக்களை திருப்பி ஒவ்வொருத்தருக்கும் அந்த கைதியாக யாரு யாரு கைதி செஞ்சாங்களோ அவங்களோட பொருள் அவங்களுக்கு கிடைக்கும், கைதியானவங்களை விடுற விடயத்துல ஈடுபட்டான். இப்ப ரசூசல்லா அலிஸ்லம் யுத்தம் முடிஞ்சு கைதிகளை அனுப்பி வச்சுட்டாங்க. சில கைதிகளை வச்சு அவங்கள்ட்ட இருந்த ஆற்றல்கள் அவங்கள்ட்ட இருந்த திறமைகள் அதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யறாங்க. இப்ப குறைஷி காபிர்களும் திரும்பி போயிட்டாங்க, யாரு மீதமுள்ளவங்க. இதுக்கு பின்னால அந்த அபூஜஹலுக்கு பின்னால முஸ்லிம்களுக்கு எதிரான இருந்த தலைமத்துவம் வந்து அபு சுஃபியானுடைய தலைமத்துவம். ஃபத்ஹு மக்கா வரைக்கும் அபு சுஃபியான் இந்த தலைமத்துவத்தில் இருந்தார். ஃபத்ஹு மக்கால அபூஜஹலுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்கல்ல, ஆனா ஃபத்ஹு மக்காவுக்கு பின்னால அபு சுஃபியானுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்துடைய பாக்கியத்தை கொடுத்தான். அபு சுஃபியானுடைய ஆனா அபு சுஃபியானுக்கு பல உலமாக்கள் அவரது கருத்து சொல்லும் போது அபு சுஃபியான் எல்லா விடயத்தில் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தக்குரிய அடிப்படை காரணத்தோண்டு அவர் நேர்மையா நடந்து கொள்ற மனுஷன், நேர்மையா நடந்து கொள்ற மனுஷன், எதிரிகளோட கூட நேர்மையா நடந்து கொள்வாரு என்ற ஒரு ஒரு தன்மை அபு சுஃபியான் தெரிஞ்சு இப்ப திரும்பி போயிட்டு அவங்க தயாராகி கொண்டிருக்கிறாங்க. திரும்ப அதான் உஹதுடி யுத்தத்துக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்க திரும்பி வந்து இந்த விடயத்துல சஹாபாக்களுடைய தரவியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் மதீனாவுடைய சூழல் எப்படி இருந்துச்சுடா, இப்ப பத்ருடைய யுத்தத்துக்கு பின்னால முனாஃபிக்கீன்களுடைய எண்ணிக்கை கூடி கொண்டு போச்சு. இப்ப இங்கனைக்கு பெரிய செல்வாக்கு கொண்டு வந்துச்சு, அதனால முனாஃபிக்கீன்களுடைய எண்ணிக்கை கூடி கொண்டிருந்துச்சு. அதே நேரத்தில் யஹூதிகளும் இப்ப முஸ்லீம்களுக்கு எதிராக திட்டமிட ஆரம்பிக்கிறான், முஸ்லீம்களுக்கு எதிராக திட்டமிட ஆரம்பிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்குரிய பாதுகாப்புக்குரிய விடயங்கள்ல ஈடுபட்டாங்க. இதுல குறிப்பான ஒரு விடயம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை முன்வைத்தாங்க. இந்த பத்ருடைய யுத்தத்துல ஒரு விடயம் முழு உம்மத்துக்கும் தெளிவானது என்னன்னா, எந்த ஒரு காலமும் முஸ்லீம்கள் தன்னுடைய பலத்தினாலேயோ சக்தியினாலேயோ ஆற்றலினாலேயோ எப்பயும் வென்றதே இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவியினால தான் வென்றது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டமிட்டாங்க, முறையோட செஞ்சாங்க விடயங்கள், அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்தாங்க, இந்த விடயத்தை முன் வச்சாங்க. சஹாபாக்களுக்கும் இந்த உறுதியான ஒரு மனப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா நேரத்திலையும் உண்டாக்கினாங்க. எல்லா நேரத்திலையும் அல்லாஹுடைய உதவியை கொண்டுதான் எங்களுக்கு வெற்றி பெற முடியும். இப்ப அந்த காலத்துல இப்ப அப்கமிங் அப்படின்னா இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு தலைமத்துவமும் ஒரு சாம்ராஜ்யமும் உண்டாகி கொண்டு வருது. இப்ப மதீனாவுடைய சிட்டியை பத்தி, மதீனாவை பத்தி ரோமர்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க, மதீனாவை பத்தி பாரசீகர்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க, பலரும் பேசுறாங்க. இப்படி ஒரு தலைவர் வந்து இப்படி பெரிய ஒரு படைய இவங்க வென்றிருக்கிறாங்க, இப்படியான நிலைமை. இப்ப பலரும் அந்த உஹதுடைய யுத்தம் அதுக்கு பின்னாலுள்ள வந்த யுத்தங்கள்ல பலரும் குறைஷி காபிர்களுக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக பலரும் உதவி செஞ்சான். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விடயத்துல எல்லாம் கவனமாக இருந்தாங்க. பத்ருக்கு பின்னால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா தலைவர்களுக்கும் கடிதம் எழுதி அனுப்பினாங்க, கடிதம் அனுப்பினாங்க, இஸ்லாத்து பக்கம் அழைச்சி கடிதம் எழுதி அனுப்பினாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்தியோட இந்த கிதாப் முடியுது, வார வாரங்கள் பாடங்கள் இன்ஷா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலுக்கு பின்னால எப்படி சஹாபாக்களுடைய ஈமானுக்காக வேண்டிய அவங்களுடைய இல்முடைய விடயங்கள்ல, அதே நேரத்துல குடும்ப கட்டமைப்பு பதிலுக்கு பின்னால ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தையும் கவனிச்சாங்க. 14 பேர் ஷஹீதானாங்க, அதுல சிலர் அனாதையானாங்க. அவங்களோட விடயங்களை இஸ்லாமின்னு சொல்லும் போது ஒரு பகுதியை மட்டும் கவனிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல. நீங்க போங்க, அல்லாஹ் பார்த்துக்கொள்வான் என்ற அடிப்படையில மட்டுமல்ல, அந்த நம்பிக்கை உண்டாக்கினாங்க, அந்த நம்பிக்கையை வச்சாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக ரீதியாக அவங்கள பாதுகாக்கக்கூடிய ஒரு சபபையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினாங்க, இந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கினாங்க. அந்த 14 பேருடைய விடயங்கள் எப்படி கவனிக்கப்பட்டது என்ற விடயங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இதுல குறிப்பா அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா காலங்களிலும் இந்த முயற்சி ஹக்குக்கும் பாத்திலுக்கும் உள்ள யுத்தம் எல்லா காலங்களிலும் நடக்கும். அது பதிலோட முடிகிறதல்ல, எல்லா காலத்திலும் நடக்கும். ஒரு கூட்டம் ஹக்கில் இருப்பாங்க, ஒரு கூட்டம் பாத்தில் இருப்பாங்க. எல்லா காலத்துல ஒவ்வொரு விதமான மோதல் நடக்கும். அப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் எங்கட முயற்சி, இந்த ஈமானுடைய முயற்சி இருக்குதே, நாங்க ஹக்குல என்னை உள்ளவங்களாக மாறக்கூடியவங்களாக நாங்க மாறணும், அது அந்த மக்கள்ல நாங்க ஒன்று சேரணும், அந்த முயற்சியில நாங்க ஈடுபடணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த புனிதமான மார்க்கம் இருக்குது, எங்களுக்கு தனியாக அமல் செஞ்சு தனியாக வெற்றி பெற முடியாது. யார் சுரத்துல அசர் அதை தெளிவா சொல்லுங்க, உங்களுக்கு தனியாக நீங்க சொர்க்கம் போக முடியாது. நீங்க சமூகத்தின் பக்கம் உங்களுக்கு ஒரு கடமை இருக்குது, நீங்க தொழுறீங்கன்றா தொழுவின் பக்கம் அழைக்க கொடைமை உங்களுக்கு இருக்குது. நீங்க தான தர்மம் கொடுக்கறீங்களா, ஒத்த வாசோபில் ஹக் ஒத்த வாசோபி சபம். அது இல்லாம மத்த மார்க்கங்கள் சொல்ல நான் ஏண்ட வேலை இல்ல, எங்களுக்கு யாருக்குமே சொல்ல முடியாது ஏண்ட வேலை நான் செஞ்சுட்டேன் அது போதும் என்ற நிலப்பாடு முஸ்லீம்களுக்கு இல்ல. அந்த கடமை ஒரு பொறுப்பு முடிஞ்சிட்டா உங்களோட குடும்பம் அதுக்கு பின்னால பொறுப்பு, அந்த சமூகத்துடைய பொறுப்பு கூடிக்கொண்டே போகும், வட்டம் பெருசாகி கொண்டு போவோம். அந்த முயற்சியில நாங்க ஈடுபட்டு கொண்டே இருக்கணும். அந்த முயற்சியில நாங்க ஈடுபடுறது அது மற்றவங்களுக்குரிய நலவல்ல, அதுல எங்களுடைய நிலைப்பாடு. சூரத்து ஷூரால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பொறுப்பை பத்தி சொல்லும் போது ஒரு விடயத்தை தெளிவா சொல்றாங்க. இந்த வேலை யாரு செஞ்ச வேலைண்டா, நபிமார்கள் கமா ஹைனா இலைக் வன் நபியீன மின் பஅத் இப்ராஹிம் இஸ்மாயில் இத அந்த நபிமார்களுடைய எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்றேன், நீங்க செய்யற வேலை இருக்கதே மக்கள் கேட்டுக்கொள்ள மாட்டான். இந்த ஆயத்தை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, இந்த ஆயத்தை இருக்குது சூரத்து ஷூரால, இந்த ஆயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தாவத்தின் பக்கம் ஆசை ஆர்வம் ஊற்ற ஆயத்து, ஆனா வெளிரங்கமா பார்த்தா அதுல எந்த ஒரு ஆர்வமும் இல்லை. சொல்றேன்னா நீங்க போங்க, நீங்க சொல்றதா அவன் கேட்க மாட்டான். அது ஆசாரம் உண்டா, நீங்க போங்க சொல்றத கேட்பாங்கன்றா ஆசாரம். முதலாவது விஷயம் எல்லாம் சொல்ற, நீங்க செய்யற வேலை இந்த இந்த வேலை, இந்த நபிமார்கள் எல்லாம் செஞ்சாங்க, இதுதான் உங்களுக்கு நான் தந்தைக்கு. அதுக்கு பின்னால் கபூர் அலல் முஷ்ரிகி, எதன் பக்கம் நீங்க மக்கள் அழைக்கிறீங்களோ முஷ்ரிக்கீங்களா அது அவங்களுக்கு மிச்சம் பாரமானது, கேட்க மாட்டேன், மிச்சம் பாரமானது நான் கேட்க மாட்டேன். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடயத்தை சொல்றாங்க, கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு நாடினவர்களுக்கு யாருக்கு ஆசை இருக்குதோ யாருக்கு தேட்டம் இருக்குதோ இவங்களுக்கு நாங்க ஹிதாயத்தை கொடுப்போம் சொல்லிட்டு அல்லாஹ் அதுக்கு பின்னால சொல்றாங்க இந்த ஒரு விஷயத்தை. இதனாலதான் நாங்கள் சொல்லிதாலிகம் இது எங்களுக்கு உரிவே, இதனால அவங்க கேட்க மாட்டாங்க, ஆனா இதனால நீங்க அவங்களை அழைக்கணும், நாங்க எதை உங்களுக்கு கட்டளையிட்டோமோ அதுல நீங்க உறுதியாக இருங்க. வலாத்தபி அஃவாகும், அவங்களுடைய ஆசைகளை அவங்களுடைய இச்சைகளை நீங்க பின்பற்றவானு. அப்படின்னு என்னண்டா, எங்கட எதிரிகள் அல்லது அவங்களுக்குரிய விருப்பம் என்னண்டா, நீங்க இதை செய்யக்கூடாது, இந்த வேலையை நீங்க செய்யக்கூடாது, நீங்க விட்டுடணும், பெடப்பாகணும், பேட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு ஏலா நீங்க வராமைக்கும், இதான் அவங்களுக்கு. அதனால அல்லாஹ் சொல்றான் வலா தத்தபி, அவங்களோட ஆசையை நீங்க நிறைவேற்றவான், அவங்களுக்கு வேணுமென நீங்க வரக்கூடாது, நீங்க அழைக்கக்கூடாது. நீங்க சொல்லு வகுல் ஆமந்து பிமா அன்ஸல் அல்லாஹு மினல் கிதாப் வ உமிர்து லி அதில பைனகும் அல்லாஹு ரப்புனா வ ரப்புக்கும் லனா அமாலுனா வ லகும் அமாலுக்கும். எனக்கு இதுதான் நினைவுபட்டிருக்கு. இந்த விடயத்தை நாங்க தொடர்ந்து அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த இடங்கள் எல்லாம் நாங்க செய்வோமோ காலத்துல பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும், ஆனா நாங்க எங்கட கவனங்கள் எல்லாம் பக்கம் சேர்த்திருப்போம். இந்த விடயத்துல இந்த தர்பியத்துல எல்லோரும் சமூகத்தில் எல்லோரும் நாங்க ஈடுபடணும். இது எங்களுடைய ஒரு தர்பியத், பத்ருடைய யுத்தம் அது எங்களுக்கு ஒரு அழகான ஒரு பாடம். அதுல நான் ஞாபகப்படுத்தும் தன் மிக்தாத் இப்னு அஸ்வத் ரழியல்லாஹுக்கு பத்ருல ஒரு பிரத்யேகமான இடம் இருக்குது. பத்ரு பத்தி பேசிய நேரத்துல எல்லாம் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, மிக்தாதுக்கு கிடைச்ச சிறப்பு பத்ருல யாருக்கும் கிடைச்சிருக்காங்க. என்ன நினைச்சுட்டா, ரசூலுல்லாஹி இப்ப யுத்தம் செய்யணும், அல்லாஹ்வோட கட்டளை நீங்க திரும்பி போறல யுத்தம் செய்யுங்க. ரசூலுல்லாஹி கவலையோடு இருக்கிறாங்க, முகம் எல்லாம் வாடி இருக்குது, என்ன செய்யறது? பயன் இப்ப இவங்களுக்கு முன் வச்சா திரும்பி போயிட்டுவாங்களோ? ஏன் இவ்வளவு காலமும் பாடம் தான் படிச்சு கொடுத்தது, சோதனை எக்ஸாம் வரல, இப்ப முக்கியமான ஒரு எக்ஸாம், இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகுங்களோ ஃபெயில் ஆகுங்களோ தெரியும், யோசிக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை போல இவங்க சொல்லுவாங்களோ தெரியாது, நீங்க போயிட்டு யுத்தம் செய்யுங்க, நாங்க இங்க இருக்கோம். இந்த பாடம் எல்லாம் எங்க மக்கால இதெல்லாம் குரானுடைய ஆயத்தை இறக்க வைக்கப்பட்டு இதெல்லாம் ஞாபகம் கொடுக்கப்பட்டுச்சு. அஸ்வதர்தி அந்த விலையும் கொண்டாங்க இந்த நிலைமை, அவங்க எழும்பினாங்க. இவங்க சொன்னாங்க, யார சூழல்லா, நான் உங்களோட இருக்கிறோம், முன்னாலையும் பின்னாலையும் வலதுலையும் இடதுலையும் உங்களோட இருக்கிறோம். இன்னும் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள் சொன்னதை போல நாங்க சொல்ல மாட்டோம். அல்லாஹ் அசுசல்லாசுர முகம் அப்படியே பிரகாசமா, அவங்கதான் ஃபர்ஸ்ட் கிளம்பி சொன்னாங்க. அப்புறம் ஒரு அன்சாரி சஹாபி என்னை அவங்களும் இறங்கி அவங்களும் இந்த விடயத்தை முன்வைச்சாங்க, யார சொல்லலாம், நாங்களும் உங்களோட தான் இருக்கிறோம், நாங்க திரும்பி போக மாட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பத்ரை பத்தி பேசும் போது மிக்தாதிபின் அஸ்வத் ரலியல்லாஹு பத்தி இந்த சம்பவம் இருக்குது. ஒரு ஆலிமை நான் சந்திச்சேன், அவரோட மகனுக்கு அவர் மிக்தாதின்னு பேர் வச்சிருக்கிறார். அவன்கிட்ட கேட்டேன், ஏன் மிக்தாதின் ஏன் பேர் வச்சிங்கன்னு. அவர் உடனே சொன்னாரு, இந்த சம்பவம் எனக்கு கண் முன்னால் இருக்குது, மிக்தாதின் பேர் வச்சேன், மிக்தாத் எப்படி பத்ரில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செஞ்சதை போல என் மகனும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தீனுக்கு அப்படி உதவி செய்யணும். இந்த பாடங்கள் படிக்கிறதுனால, இந்த சம்பவங்கள் கதைகளை பாக்குறதுனால, இதுல உங்களுக்கு ஒரு ஒரு இமேஜினேஷன், ஒரு 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 படம், ஒரு உருவம் வரும். ஒரு ஒருத்தருடைய அமல் மாறுறதுக்கு, செயல்பாடுகள் மாறுறதுக்குரிய முதலாவது தாட்ஸ், சிந்தனை. உண்மை உலகம் என்ன செஞ்சிருக்குதுண்டா, இந்த உலகத்துல படங்கள் அதே போல அட்வர்டைஸ்மெண்ட்கள் கவர்ச்சியான விஷயங்களை வச்சு எங்கட சிந்தனையெல்லாம் மாத்தி. புள்ளல் படம் பார்க்கக்கோல, கார்ட்டூன் பார்க்கக்கோல, அவங்க சும்மா பாக்குறாங்க இல்ல, அவங்க பார்க்கல அதுல இருக்கிற ஒரு ஹீரோ இருக்கிற வீரர், இவங்க சும்மா பார்க்கல நினைக்கிற நான் அவர் தான், இவங்களை அவன் அந்த இடத்துல வச்சுக்கிறேன். இந்த சம்பவங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் பாதுகாத்து வச்சிருக்கிறான்டா, குர்ஆன்ல கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கசஸ்கள் பாதுகாத்து, இதை நாங்க படிச்சு படிச்சு இத பிள்ளைக்கு கிரியிக்க வைக்கணும். மிக்தாத பத்தி பேசும் போது இங்க ஈக்கிறோம் யோசிக்கணும், எங்களை மிக்தாதோட இடத்துல போட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இன்ஷால்லா ஒரு காலத்துல அந்த மாதிரி முதலாவது தாட் சிந்தனைகள், சிந்தனைகள் தான் வார்த்தைகளாக மாறும், வார்த்தைகள் தான் செயலாக மாறும், செயல்கள் தான் எங்களுடைய பழக்க வழக்கமாக மாறும், பழக்க வழக்கங்கள் தான் எங்களுடைய குணமாக மாறும், எங்களோட குணம் தான் கடைசியாக எங்களுடைய கடைசி முடிவுக்கு காரணமாக இருக்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப இந்த உலகத்துல மக்களுடைய நிலப்பாடு, இந்த வாலிப உலகத்துடைய நிலப்பாடு, அவங்க வேறொரு உலகத்துல வேறொரு கற்பனையில் இருக்கிறாங்க, அவங்களோட திசைகள் இந்த பக்கம் திரும்பணும். அதுக்குரிய பல முயற்சியை நடந்து கொண்டிருக்கிறதால் அல்ஹம்துலில்லா அந்த அடிப்படையில மஹல்லாவுக்கு ஜமாத் ஒன்று வந்திருக்குது, மஷால்லா முக்கியமான ஒரு ஜமாத் வந்திருக்குது. இன்றைக்கும் நாளைக்கும் இன்ஷா அல்லா மஹல்லால இருப்பாங்க. இன்ஷா அல்லா பரவலாக இன்ஷா அல்லா எங்களுக்கு பலரை சந்திச்சு இந்த முயற்சியில் ஈடுபடலாம். இன்ஷா அல்லா யாரு தயார், இன்ஷா அல்லா மஹல்லா இந்த வந்திருக்கிற ஜமாத்தை காலையிலேருந்து அந்தி வரைக்கும் தர்த்தி பண்ணி இன்ஷா அல்லா அவங்களோட நுசுரத்தாக இருந்து கஸ்ட் கூட்டி போ இன்ஷா அல்லா. யாரு தயார், இன்ஷா அல்லா ஒன்று ரெண்டு வேற மஷா அல்லா மூணு நாலு அஞ்சு மஷா அல்லா ஆறு கொஞ்சம் இன்ஷால்லா உதவியாக இருங்க. இதனுடைய விஷயம் எந்தெந்த முறையில எல்லாம் உங்களுக்கு உதவியாக இருக்கணுமோ அந்தந்த முறையில உதவியாக இருங்க. அது உங்களுக்கும் உங்களோட சந்ததிகளுக்கும் உங்களோட குடும்பத்துக்கு பிரயோஜனம் அளிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த விடயங்களை நாம் முதாக்கரா பண்ணினோம், அதன்படி அமல் செஞ்சு அதன்படி மொத்த மக்களுக்கு எத்தி வைத்து ஒரு நல்ல முடிவை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ ஹம்திஹி. சுப்ஹானக அல்லாஹு வ ஹம்திஹி.